டிரான்ஸ்வெல் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆண்டிலேயும் கடந்த 10 மாதங்களை கடந்து 11வது மாதத்திற்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட்ட நேரங்களிலே நீர் எங்களுக்கு பதில் கொடுத்து நீர் எங்களை வழி நடத்தினீர். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பற்பல இடங்களிலே நீர் கொடுத்த நல்ல மழைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா, உமை ஸ்தோத்தரிக்கிறோம். இன்னமும் பல இடங்களிலே தேவையான அளவு மழை பெய்யவில்லை ராஜா, அதை உம்முடைய சன்னிதானத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம். உம்முடைய நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள் பாவம் செய்து அந்த காரணத்தினாலே மழை தடைப்பட்டு இருக்கும் என்றால் ஆண்டவரே, நாங்கள் ஒருமனப்பட்ட இதயத்தோடு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். என் நாமும் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அவர்கள் தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட யார் யார் தங்கள் பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்கிறார்களோ கர்த்தர் அந்த இடங்களிலே நல்ல மழையை பெய்ய செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். நிலத்தடி நீர் உயர கர்த்தர் கிருபை செய்வீராக. எத்தனையோ இடங்களிலே ஆழ் குழாய் கிணறுகள் ஆண்டவரே வறண்டு விட்டது ராஜா. விவசாயிகள் கஷ்டப்படுகிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். கிருபையாய் கிருபையாய் இறங்கி தேவையான தண்ணீரை கர்த்தர் கொடுத்தரலும். குடிநீர் பிரச்சனையினாலே பாதிக்கப்பட்டவர்கள் உண்டு, கர்த்தர் இறங்கி உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, தங்கள் தேவைக்காக தங்கள் நலனுக்காக பற்பல விதமான போராட்டங்களிலே இந்நாட்களிலே ஈடுபடுகிறவர்கள் உண்டு. அவர்கள் வன்முறையில் இறங்காமல் அமைதியாக சமாதானத்தோடு அஹிம்சா முறையை பின்பற்றி தங்கள் தேவைகளை குறித்து பேச வேண்டியவர்களிடத்தில் பேசி காரியங்களை சரி செய்யக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இன்னமும் ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். பெற்றோர் இல்லாமல் தெருவிலே நிற்பவர்கள் உண்டு, அவர்களை தேற்றி ஆதரித்து விடுதிகளிலே பராமரிப்பவர்கள் உண்டு. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறீர். அவர்கள் வாழ்க்கைக்கென்று நீர் வகுத்த திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றி அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாட்களிலேயும் மருத்துவ கல்லூரிகளிலே படிக்கிற அருமையான மாணவ மாணவிகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, உயர்வான நோக்கங்களோடு சேவை செய்ய வேண்டும் என்ற மனப்பக்குவத்தோடு அவர்கள் தங்களுடைய கல்வி அறிவை தொடர உதவி செய்யும். தேவையான நல்ல ஞானத்தை தாரும், ஞாபக சக்தியை தாரும். இதுவரை படித்திராத பல புதிய காரியங்களை அவர்கள் படிக்கும் பொழுது அதை புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. மருத்துவ கல்லூரிகளிலே பணி செய்கிற ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். அந்த இடங்களிலே உடைய நாமத்திற்கு மகிமையான சாட்சிகளாய் கர்த்தர் நிறுத்திய உடைய பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் தாமே அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, கேன்சர் வியாதியினாலே பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிற எங்களுடைய நேயர்கள் பலர் உண்டையா. அப்படிப்பட்ட ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் உடைய சன்னிதானத்திலே நினைவு கூறுகிறோம். கடந்த நாட்களிலே அவர்கள் வாழ்க்கையிலே நீர் பாராட்டின இரக்கத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவோ சுகம் பெற்று வந்திருக்கிறார்கள், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பூரணமாய் அந்த வியாதி அவர்கள் சரீரத்தை விட்டு அகன்று போகத்தக்கதாக எல்லா கேன்சர் கிருமிகளையும் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் சுட்டரிக்கிறோம். ஐயா, நீர் அற்புதத்தை செய்யும், ஆச்சரியமான காரியங்களை செய்யும், பூரணமான சுகத்தையும் கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் எங்கள் குடும்பங்களில் இருக்கிற வாலிபர்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே ஒவ்வொரு வாலிப சகோதரரையும் சகோதரியும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளும். உலகம், மாமிசம், பிசாசிற்கு விலக்கி காத்துக்கொள்ளும். விஞ்ஞானத்தின் வளர்ச்சியினாலே ஆண்டவரே நுழைந்திருக்கிற பற்பலமான பாவங்களுக்கு எங்கள் பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும். SMS பாவங்கள் உண்டு, இன்டர்நெட்டிலே பாவங்கள் உண்டு. எல்லா விதமான பாவங்களுக்கும் கர்த்தர் எங்கள் பிள்ளைகளை விலக்கி காத்துக்கொள்ளும் சன்னிதானத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலேயும் இந்த வாரத்திலையும் தங்கள் பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. பேர் பேராய் ஆசீர்வதித்தரலும். அவர்கள் ஆரம்பிக்க போகிற இந்த புதிய ஆண்டு உமக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆண்டாயிருக்கட்டும். நன்மையும் கிருபையும் இந்த புத்தாண்டு முழுவதும் அருளை தொடரட்டும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பதில் கொடுக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரம் முழுவதும் உம்முடைய வார்த்தைகளே எங்களுடைய வழிகாட்டியும் எங்கள் தோழன்மாயிருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 2 அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை தியானிக்கப் போகிறோம். இந்த அதிகாரத்தின் துவக்கத்திலே எபேசு சபைக்கு இயேசு தெரிவித்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசு என்பது ஒரு அழகான பட்டணம் மட்டுமல்ல, ஆசியாவில் ஒரு முக்கியமான நகரமுமாகவும் விளங்கிற்று. இதை ஆசியாவின் ஒளி என்றும் அழைப்பார்கள். இது சமயத்திலும் வியாபாரத்திலும் முக்கியமான இடமாக விளங்கிற்று. இது கிழக்கத்திய நாடுகளிலும் மேற்கத்திய நாடுகளிலும், குறிப்பாக ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு இடமாய் இருந்தது. எபேசு துறைமுகத்திலே பவுல் இறங்கியபொழுது அது முழுவதும் வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டதாயிருந்தது. அவர் நகரத்தின் மைய பகுதிக்குள்ளே சென்றபொழுது அங்கே அழகான கட்டிடங்களையும் கோவில்களையும் கடைகளையும் கண்டார். தொடர்ந்து அவர் துறைமுகத்தை விட்டு ஊருக்குள்ளாக சென்றபொழுது அவருக்கு வலது பக்கத்திலே பெரிய சந்தை ஒன்று இருந்தது. அவருக்கு முன்பாக மலை பகுதியிலே ஒரு அரங்கு இருந்தது. அதிலே 20,000 மக்கள் உட்காரலாம். மேலும் இடதுபுறத்திலே ஒரு விளையாட்டு அரங்கமும் இருந்தது. அது கூரை இல்லாத வட்ட வடிவிலே அமைந்த அரங்கம். அதிலே சுமார் 100,000 மக்கள் அமர்ந்து ரசிக்கலாம். சில வேளைகளிலே 10 முதல் 20 லட்சம் மக்கள் அங்கே எபேசுவிலே கூடி வருவார்களாம். இங்கேதான் பவுல் ஒரு சிறந்த ஊழியத்தை செய்தார். இங்கேதான் யோவான் பின்னாட்களிலே போதகராக இருந்தார். இந்த நகரமானது தியானாளின் கோவிலை சுற்றிலும் முதலாவது உருவானது. இது தியானாளை வணங்கிய அனடோலியர்களால் உருவாக்கப்பட்டது. முதலாவது கோவில் மிகவும் தாழ்வாக கடற்கரையை ஒட்டிய பகுதியிலே மரக்கட்டைகளால் கட்டப்பட்டிருந்தது. இதன் அடிப்பகுதியிலே வந்து கடல் தண்ணீர் மோதும் அளவிலே இருந்தது. சில வேளைகளிலே 2 ஆறுகள் கொண்டு வந்த வண்டல் மண்ணினாலே இந்த ஆலயத்தை சுற்றியுள்ள பகுதி நிரப்பப்பட்டிருந்தது. அந்த நதியின் தண்ணீர் ஒரு குழம்பு போல காணப்படும். காரணம், அது அதிகமான வண்டல் மண்ணை கொண்டு வரும். அலெக்சாண்டர் இந்த நகரத்தை பிடித்த பொழுது லைசிமாக்கஸ் என்ற தனது தளபதியின் கரங்களிலே கொடுத்தார். இந்த கடற்கரையிலே அதிகமான மண் வந்து குவிக்கப்படுவதால் இந்த தளபதி இந்த பகுதியிலே குடியிருந்த மக்களை உயரமான இடத்திற்கு குடியேற்றுவித்தான். அங்கேயே இந்த நகரத்தின் அழிவை நாம் காண முடிகிறது. இந்த எபேசு பட்டணத்திற்கே பவுல் வந்து ஊழியம் செய்திருந்தார். இந்த பழைய கோவில் இருந்த சதுப்பு நிலத்திலே மீண்டும் கரி மற்றும் தோல் போன்றவை அஸ்திமாரமாக போடப்பட்டு மகா அலெக்சாண்டர் தலைமையின் கீழே இந்த தியானாளின் புதிய கோவில் கட்டப்பட்டது. இது பழங்கால உலக அதிசயங்களிலே ஒன்றாக விளங்கிற்று. இது கிரேக்க கோவில்களிலேயே மிகவும் பிரம்மாண்டமானது. இதன் மேல் பகுதியிலே 100 தூண்கள் 56 அடி உயரத்திலே கட்டப்பட்டிருந்தது. அதில் 36 தூண்கள் கைகளால் செதுக்கப்பட்டிருந்தது. இந்த கோவிலின் கதவுகள் ஒரு வகை ஊசி இலை மரத்தினாலே செய்யப்பட்டிருந்தன. தூண்களும் சுவர்களும் பாரியன் பளிங்கு கற்களால் கட்டப்பட்டிருந்தது. இந்த கோவில் ஆசியாவின் வங்கி போல விளங்கிற்று. இங்கே அதிக பணம் சேர்த்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த கோவில் கலைநயம் உடையதாகவும் இருக்கின்றது. ஒரு கரும் சிவப்பு திரைக்கு பின்பு முழுமையடையாத தியானாளின் உருவம் காணப்பட்டது. இவள் செழிப்பின் பெண் தெய்வமாக அவர்களால் கருதப்பட்டாள். இவள் அநேக மார்பகங்கள் உள்ளவளாக, ஒரு கையில் தடியும் மற்றொரு கையில் திரிசூலமும் வைத்தவளாய் காணப்பட்டாள். எபேசியருடைய பட்டணமாகிய மகா தேவியாகிய தியானாளுக்கும் என்று வேதத்திலே கூறப்பட்டிருப்பதை பார்க்கலாம். புறஜாதி வணக்கத்திலே இந்த உருவச்சிலை மிகவும் புனிதமானதாக கருதப்பட்டது. அத்தேனை பட்டணத்திலே இருக்கின்ற பார்த்தீனியன் கோவிலை விட இது 4 மடங்கு பெரியதாயிருந்திருக்கிறது. இது கிறிஸ்துவுக்கு பின் 256வது ஆண்டிலே கோத்தியர்களால் முற்றிலும் அழிக்கப்பட்டது. ஆனால் இது பவுலின் நாட்களிலே இருந்தது. நீங்கள் ஒருவேளை இந்த பகுதியை இப்பொழுது பார்க்க விரும்பினால் துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் என்ற தலைநகரிலே ஹேகியா சோபியா என்ற இடத்திற்கு செல்ல வேண்டும். அந்த தியானாளின் ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட அழகு நிறைந்த பச்சை வண்ணமான தூண்கள் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன. ஜஸ்டீனியன் என்பவர் இந்த ஹேகியா சோபியாவை கட்டும்பொழுது இந்த தூண்களை அங்கேயிருந்து எடுத்துக்கொண்டு வந்து இங்கே பயன்படுத்தியிருக்கிறார். இதை பார்ப்பதன் மூலம் நாம் அந்த தியானாளின் ஆலயத்தின் அழகை உணர முடியும். இந்த தியானாளின் கோவிலை சுற்றிலும் பலதரப்பட்ட இச்சையான பாவங்கள் செய்யப்பட்டன. இது பாலுணர்வை தூண்டுகிற ஒரு தொழுகையாகவே இருந்தது. அப்போஸ்தலனாய பவுல் இந்த எபேசு பட்டணத்திற்கு தனது மூன்றாவது ஊழிய பயணத்திலே வந்து தன்னுடைய ஊழியத்தை இங்கிருந்து ஆரம்பித்தார். திறனு என்னும் வித்யாசாலையிலே, அதாவது பள்ளியிலே வைத்து 2 ஆண்டுகள் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்தார். இதை குறித்து பவுல் எழுதும்பொழுது 1 கொரிந்தியர் 16:9, ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது, விரோதம் செய்கிறவர்களும் அநேகர் இருக்கிறார்கள் என்று சொல்கிறார். பின்னர் அன்பின் அப்போஸ்தலரும் இடிமுழக்கத்தின் மகனுமான யோவான் எபேசுவிற்கு போதகராக வந்தார். இவர் பத்மு தீவிற்கு நாடு கடத்தப்பட்டு சுமார் 10 வருடங்களுக்கு பிறகு அந்த சிறையிருப்பிலிருந்து எபேசுவுக்கு திரும்பி வந்தார். இந்த யோவானின் தூண் வரிசை கொண்ட ஒரு மண்டபம் அந்த எபேசுவின் உயர்ந்த இடத்திலே காணப்படுகிறது. யோவான் அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டார் என்றும் பாரம்பரியம் கூறுகிறது. இந்த எபேசு சபை உலகத்தில் உள்ள அறிவற்ற பொருளாதார கோட்பாட்டின் மத்தியிலே விலங்குகளை போன்ற மதியற்ற வாழ்க்கை வாழ்ந்தவர்களுக்கு மத்தியில் மிகவும் அடிப்படையான புறஜாதி வணக்கத்தின் மத்தியிலே காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து இந்த சபையோடு பேசுகிறார். இந்த செய்தியை நீங்களும் மிக கவனமாக கவனிக்க வேண்டும். இது நம் எல்லாருக்கும் தேவையான ஒரு முக்கியமான செய்தியாகவே நான் கருதுகிறேன். பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் 2:1. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்துவிளக்குகளின் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் சொல்லுகிறதாவது. அவர் தம்முடைய கரத்திலே சபையை ஏந்தி கொண்டிருக்கிறார் என்பதை கவனியுங்கள். சபை அவருடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறது. இப்பொழுது சபைகள் அவருடைய கட்டுப்பாட்டை மீறி போகின்றன என்பதே என்னுடைய கருத்து. அப்பொழுது அவர் சபையை கட்டுப்படுத்துகிறவராக இருந்தார். உலாவிக் கொண்டிருக்கிறவர் என்பது அவர் மேலும் கீழும் நடந்து கொண்டிருக்கிறார் என்பதை அர்த்தப்படுத்துகிறது. இன்றும் கூட அவர் அவ்வாறே மேலும் கீழும் நடந்து கொண்டிருக்கிறார். இன்றும் அவர் சபையை நியாயம் தீர்த்துக் கொண்டிருக்கிறார். இந்த சபையை குறித்து அவர் 7 புகழ்ச்சியான வார்த்தைகளை சொல்கிறார். கவனியுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 2:2-3. உன் கிரியைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். பிரியமானவர்களே, இவர் விசுவாசிகளோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த உலகத்தில் உள்ளவர்களை நற்கிரியைகளை செய்யும்படி இயேசு கிறிஸ்து கேட்கவில்லை. உதாரணமாக தீத்து 3:5 பாருங்கள். நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறு ஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார் என்கிறார். இயேசு கிறிஸ்து தமக்கு சொந்தமானவர்களிடத்திலே பேசுகிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிறகே உங்களோடு நற்கிரியைகளை குறித்து இயேசு பேச விரும்புகிறார். இதை குறித்து அவர் உங்களோடு அதிகமாக சொல்வார். எபேசியர் 2:8-10 இவ்வாறு வாசிக்கிறோம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்றார். மேலும் பவுல் தீத்துவுக்கு இவ்வாறு எழுத முடிந்தது. தீத்து 3:16 பாருங்கள். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள். இங்கே விசுவாசிகள் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களாய் இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவர் இவ்வாறு கூறியிருக்கிறார், கிறிஸ்தவர்கள் ஒரு நல்ல கை கடிகாரத்தை போல இருக்க வேண்டும். முழுவதும் தங்கத்தால் ஆனதாக, நன்றாக பார்க்கக்கூடியதாக, நன்கு ஒழுக்கப்படுத்தப்பட்டதாக, நம்ப தகுந்ததாக, நற்கிரியைகளால் நிறைந்ததாக அது இருப்பது போல இவர்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் 5:18 ஆவியினாலே நிறைந்திருங்கள் என்று கூறியது போல இங்கே சொல்லுகிறார். மேலும் பவுல் அங்கே எபேசியரிலே ஆவியினாலே நிறைந்த விசுவாசிகள் என்னென்ன செய்ய முடியும் என்று தொடர்ந்து சொல்லுகிறார். இப்பொழுது அவருடைய நற்கிரியைகளுக்காக இயேசு கிறிஸ்து வாழ்த்துகிறார். இரண்டாவதாக, உன் பிரயாசத்தையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். சரி, கிரியைக்கும் பிரயாசத்திற்கும் என்ன வித்தியாசம்? பிரயாசம் என்பதோடு களைப்பு என்ற அர்த்தம் இணைந்து வரும். சுவிசேஷ புத்தகங்களிலே இயேசு பிரயாணத்திலே களைப்படைந்ததை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். எபேசிய விசுவாசிகளும் இப்படிப்பட்ட ஒரு களைப்பையே தங்கள் விசுவாச வாழ்க்கையிலே அனுபவித்தார்கள். அவருக்காக பிரயாசப்பட்டதினாலே அவர்கள் களைப்படைந்து காணப்பட்டார்கள். மூன்றாவதாக, உன் பொறுமையையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். பொறுமை ஆவிக்குரிய கனியிலே ஒன்று என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, விசுவாசியாகிய நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு தூரம் நாம் பொறுமை உள்ளவர்களாய் இருக்கிறோம்? ஆண்டவர் நம்முடைய பொறுமையை குறித்து பாராட்டுவாரா? சற்றே எண்ணி பார்ப்போம். நான்காவதாக, எபேஸ் சபையிலே இயேசு பாராட்டுகிற காரியம், நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் என்கிறார். இயேசு இதையும் வாழ்த்தி கூறுகிறார். அவர்கள் தீமையான மனிதர்களை பொறுத்து கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நாம் எப்படி இருக்கிறோம்? பொல்லாதவர்களை அநேக வேளைகளிலே நாம் சகித்து போய்விடுகிறோம் இல்லையா? தவறு செய்கிறவர்களையும் பாவம் செய்கிறவர்களையும் குறித்து எந்த துக்கமோ கசப்போ மன கஷ்டமோ நமக்கு வருகிறதில்லை. ஆனால் எபேச சபை விசுவாசிகள் பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருந்தார்கள். ஐந்தாவதாக, அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்கிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் அறிந்திருக்கிறேன் என்கிறார். எபேசுவிற்கு அப்போஸ்தலர்கள் என்று கூறிக்கொண்டு யார் யார் வந்தார்களோ அவர்கள் எல்லாரும் உண்மையானவர்கள்தானா என்று சோதித்து அறிந்தார்கள். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பார்த்தீர்களா என்பதை எபேசியர்கள் கேட்டதின் மூலமாக அவர்கள் உண்மையானவர்களா இல்லையா என்பதை கண்டுகொண்டார்கள். அவர்கள் தாங்கள் கண்டதில்லை என்று சொன்னால் அவர்களை தங்கள் பட்டணத்தை விட்டு உடனே வெளியேறும்படி சொல்வார்கள். மனிதர்களை சோதித்து அறியும்படியாக இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார். இன்றைய நாட்களிலேயும் இது மிகவும் அவசியம் பிரியமானவர்களே. ஆறாவதாக, என் நாமத்தை நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். இயேசுவின் நாமத்தை நிமித்தம் அவர்கள் சிலுவையை சுமந்தார்கள். அவர்கள் இயேசுவை பிரசங்கித்தார்கள். அவர்கள் இயேசுவின் கன்னிமரியாள் பிறப்பை விசுவாசித்தார்கள். அவருடைய தெய்வத்தன்மையை விசுவாசித்தார்கள். அவருடைய தியாகமான மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அவர்கள் விசுவாசித்தார்கள். தங்களுடைய விசுவாசத்திற்காக கிரயம் செலுத்துகிறவர்களாயும் இருந்தார்கள். ஏழாவதாக, நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன் என்கிறார். அதாவது களைப்படையாமல் இருக்கிறதை குறித்து பேசுகிறார். கிறிஸ்தவ விசுவாசத்திலே முரண்பாடாக தோன்றும் மெய்யுரைகளிலே இதுவும் ஒன்று. ஒரு எடுத்துக்காட்டின் மூலமாக இதை விளக்கலாம். ஒருமுறை டிஎல் மோடி ஒரு கூட்டத்தை முடித்துவிட்டு மிகவும் களைப்போடு வீடு திரும்பினார். ஆகவே அடுத்து போக வேண்டிய கூட்டத்திற்கு செல்ல வேண்டாம் என அவருடைய குடும்பத்தார் கேட்டார்கள். அதற்கு அவர், நான் வேலையால் களைப்படைந்திருக்கிறேன், ஆனால் வேலையின் நிமித்தம் களைப்படையவில்லை என்று சொன்னாராம். இதிலே பெரிய வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? நீங்கள் கிறிஸ்துவின் வேலையினாலே களைப்படையலாம், ஆனால் கிறிஸ்துவின் பணியின் நிமித்தமாக களைப்படைவது மிகவும் பயங்கரமானது. இவை சபைக்கு இயேசு கூறிய இந்த 7 வாழ்த்துதலான வார்த்தைகளும் சபையின் வரலாற்றுக்கு பொருந்தும். பெந்தேகோஸ்தேயிலிருந்து கிறிஸ்துவுக்கு பின் 100வது ஆண்டு வரை உள்ள சபை வரலாற்றிற்கு இது பொருந்துகிறதாயிருக்கிறது. இது எபேசு சபைக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் அந்த கால எல்லா திருச்சபைகளுக்கும் இது பொருந்துகிறதாகவே இருக்கிறது. நமக்கும் கூட இன்று பொருந்துகிற செய்தியாகவே இது இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:4 பாருங்கள். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இயேசு கிறிஸ்துக்கு நேராக அவர்கள் கொண்டிருந்த உற்சாகமான ஆழ்ந்த பக்தியை அவர்கள் இழந்து போனார்கள். பரிசுத்த ஆவியானவர் இந்த சபையை எந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்தார் என்பதை அறிந்து கொள்வது நமக்கு இயலாத காரியம். பரிசுத்த ஆவியானவர் எபேசு விசுவாசிகளை இயேசு கிறிஸ்துவோடு மிகவும் நெருக்கமான தனிப்பட்ட உறவு கொள்ளும் நிலைமைக்கு நேராய் கொண்டு வந்திருந்தார். நாங்கள் உமை நேசிக்கிறோம் என்று தேவனை பார்த்தவர்கள் சொல்லும் இடத்திற்கு நேராக அவர் அவர்களை கொண்டு வந்திருந்தார். இது ஒருவேளை நமக்கு முக்கியமற்ற காரியமாக தோன்றலாம். ஆனால் அவர்கள் தேவனிலே அன்பு கூர்வது இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் முக்கியமானதாகும். அவர் எபேசு சபையாரை பார்த்து, நீங்கள் உங்களுடைய சிறந்த அன்பிலிருந்து விலகி கொண்டிருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். அவர்கள் அந்த அன்பிலிருந்து முற்றிலும் விலகிவிடவில்லை, ஆனால் அந்த வழியிலே சென்று கொண்டிருந்தார்கள். நாம் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருந்த இந்த குளிர்ந்த குற்றம் காண்கிற நிர்விசாரமான சூழ்நிலையிலே இந்த காரியத்தை புரிந்து கொள்வது கடினமான காரியம். இந்த உலகம் சபைக்குள்ளே அந்த அளவிற்கு நுழைந்துவிட்டது. ஆதி திருச்சபை தங்களுடைய ஆழ்ந்த தீவிரமான பக்தியை எந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தது என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு கடினமான அளவிற்கு உலகம் சபைக்குள்ளே புகுந்துவிட்டது. ஆதி திருச்சபை முதலிலே கிறிஸ்துவை குறித்த உபதேசத்திலிருந்து வெளியேறவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவோடு இருந்த தனிப்பட்ட உறவிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். எபேசு ஒரு பெரிய நகரம். இயேசு கிறிஸ்துவிடம் அவர்கள் கொண்டிருந்த முதலாவது சிறந்த அன்பிலிருந்து அவர்களை பிரித்து இழுப்பதற்கு அநேக கவர்ச்சியான காரியங்கள் அந்த பட்டணத்திலே இருந்தது. இந்த சபை மிகவும் சுவிசேஷத்தின் ஆற்றல் மிக்க ஒன்றாக விளங்கியது. இங்கேயே 25 கோடி மக்கள் சுவிசேஷத்தை கேட்கும் வாய்ப்பை பெற்றார்கள். ரோம பேரரசர்களும் அந்நாட்களிலே வாழ்ந்த பிரபுக்களும் கூட இங்கேயே சுவிசேஷத்தை கேள்விப்படும் வாய்ப்பை பெற்றார்கள். மேலும் இந்த எபேசுவிலே தேவனுடைய ஆவியானவர் மிகவும் வல்லமையாக செயல்பட்டதையும் காண்கிறோம். அதற்கு பின்னதாக அப்படிப்பட்ட ஆவியானவரின் அசைவாழ்தலை நாம் காண இயலவில்லை. இயேசு கிறிஸ்துவோடே தனிப்பட்ட நெருக்கமான உறவு வைத்திருந்த பல மனிதர்களை நாம் சந்தித்திருக்கக்கூடும் அல்லது வாசித்திருக்கக்கூடும். இல்லாவிட்டால் நீங்களே அப்படிப்பட்ட நெருக்கமான உறவை உடையவர்களாக இருந்திருக்கலாம். டேவிட் பிரேனட் என்ற ஒரு தேவ மனிதர் அப்படிப்பட்டவர்தான். அவர் அமெரிக்க தேசத்தை சார்ந்த இந்தியர்களுக்கு ஊழியராக அனுப்பப்பட்டவர். இவருக்கு காச நோய் இருந்தது. இவர் இந்தியர்களை சந்திக்க குதிரையின் முதுகின் மேலே ஏறி பயணம் செய்வார். சில வேளைகளிலே அவர் கடுமையான வலிப்பு வந்து இரத்த வாந்தி எடுப்பார். மயக்கமுற்று நினைவிழந்து குதிரையிலிருந்து கீழே விழுந்து விடுவார். சில வேளைகளிலே அவர் பனிக்கட்டி மீது வீழ்வார். அப்பொழுதெல்லாம் குதிரை அவர் அருகிலேயே நின்று கொள்ளுமாம். மீண்டும் அவர் நினைவிற்கு வரும்பொழுது தவழ்ந்து வந்து கஷ்டத்தோடு குதிரையின் மீது ஏறிக்கொள்வார். தொடர்ந்து பயணம் செய்து இந்தியர்களுக்கு பிரசங்கிப்பார். அவ்வாறு போகும்பொழுது அவர், இயேசு கிறிஸ்துவே, நான் உம்மை விட்டுவிட்டேன், ஆனால் நான் உம்மில் அன்பாயிருக்கிறேன் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் என்று கதறுவாராம். அவர் கிறிஸ்துவோடு அப்படிப்பட்ட நெருக்கமான ஆழ்ந்த உறவுடையவராய் இருந்தார். பிரியமான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவோடு உள்ள உங்கள் உறவு எப்படிப்பட்டதாயிருக்கிறது? அருமையானவர்களே, இன்றைய நாட்களிலே கிறிஸ்துவோடு தனிப்பட்ட உறவு கொள்வது என்பது அவசியமானது. ஆனால் நாம் அநேக முறைகளுக்குள் நம்மை உட்படுத்திக் கொண்டு தனிப்பட்ட உறவை தவிர்த்து விடுகிறோம். இன்று சில மேற்பூச்சான முக பவுடர் வேதாம வகுப்புகள் நடத்தப்படுகிறதை பார்க்கலாம். அவற்றிலே குறுகிய கால பயிற்சியை எடுத்துவிட்டு அவர்கள் முக பவுடர் விசுவாசிகளின் கூட்டமாக உருவெடுக்கிறார்கள். இந்த பயிற்சி வகுப்புகளிலே அவர்களுக்கு சில ஆவிக்குரிய விதிமுறைகள் சொல்லிக் கொடுக்கப்படுகின்றன. சில மனோதத்துவ தீர்வுகள், ஆலோசனைகள் வழங்கப்படுகின்றன. உங்களோடு மற்றவர்களோடு, குறிப்பாக உங்கள் மனைவியோடு ஒத்துப்போவதை குறித்து அங்கே சில பயிற்சிகள் கொடுக்கப்படுகிறது. இந்த உறவுகள் எல்லாம் முக்கியமானவைதான். அநேகர் இவ்வாறு சில விதிமுறைகளை மட்டும் பின்பற்றிவிட்டால் தங்களால் ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்திவிடலாம் என்று எண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, நான் உங்களோடு சுருக்கமான கேள்வி ஒன்று கேட்கட்டுமா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறீர்களா? நீங்கள் எந்த சபை பிரிவை சார்ந்தவர்களானாலும், நீங்கள் எந்த விதிமுறைகளான சில வழிமுறைகளை பின்பற்றினாலும், உங்கள் நடைமுறை எதுவானாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் நீங்கள் இயேசுவை நேசிக்காவிட்டால் இவை எல்லாமே ஒன்றுமில்லாமல் போய்விடும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் ஆழத்திலே இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நேசித்தால் மட்டுமே மற்றெல்லாம் செயல்படும். நீங்கள் கிறிஸ்துவோடு கொண்டுள்ள நெருக்கமான உறவுதான் உங்கள் உறவுகளையும் கிறிஸ்தவ பணிகளையும் மகிழ்ச்சி உள்ளதாக மாற்றும். இங்கிலாந்து தேசத்திலே பஞ்சு ஆலையில வேலை செய்த இரு பெண்களை குறித்த ஒரு கதை உண்டு. அவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள். ஒரு பெண் வேலையை விட்டுவிட்டாள். இருவருக்கும் இடையே தொடர்பில்லை. திடீரென்று ஒரு நாள் ஒருவரை ஒருவர் சந்தித்தார்கள். அப்பொழுது, நீ வேலை செய்கிறாயா என்று வேலை செய்து கொண்டிருந்தவள் கேட்டாள். இல்லை, இப்பொழுது நான் வேலை செய்யவில்லை என்று கூறினாள். உண்மையை பார்க்கும்பொழுது அவள் திருமணமானபடினாலே காலை 5 மணி முதல் இரவு படுக்க போகும் வரைக்கும் அநேக வேலைகளை செய்து கொண்டுதான் இருந்தாள். ஆனால் அவள் வேலை செய்யவில்லை என்று சொன்னாள். ஏனென்றால் இப்பொழுது அவள் செய்கிற கடினமான பணிகள் தனது கணவன் மேலே உள்ள அன்பினாலே செய்கிறபடியினாலே அது ஒரு பழுவான வேலையாய் அவளுக்கு தெரியவில்லை. என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, ஆண்டவர் மேலே அன்புள்ளவர்களாய் இருக்கும் பொழுது கடினமான வேலையும் நமக்கு எளிதானதாக தோன்றும். அது மட்டுமல்ல, நாம் ஆதியில் கொண்டிருந்த அன்பை உடையவர்களாய் தொடர்ந்து வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அருமையானவர்களே, உங்கள் குடும்ப வாழ்க்கை, சபை வாழ்க்கை பாரமானதாக தோன்றினால் நீங்கள் கிறிஸ்துவோடு கொண்டிருக்கிற உறவிலே ஏதோ தவறு இருக்கிறது என்றுதான் அர்த்தம். நீங்கள் அதை சரி செய்து விட்டீர்கள் என்றால் மற்றவை சரியாகிவிடும். இந்த காரணத்திற்காகவே இயேசு கிறிஸ்து எபேசு விசுவாசிகளை பார்த்து, நீங்கள் ஆதியில் கொண்டிருந்த சிறந்த அன்பை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது இருந்த அதே அன்பு இப்பொழுதும் இருக்கிறதா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். அந்த நாட்களைப் போல வேத வசனங்களை ஆசையோடு வாசிக்கிறீர்களா? அந்த நாட்களைப் போல ஆண்டவருடைய பாதத்திலே அதிக நேரம் ஜெபிக்கிறீர்களா? அப்படி என்றால் ஆண்டவருடைய அன்பிலே நீங்கள் நிலைத்திருக்கிறீர்கள். ஒருவேளை இவைகளிலே குறைவு காணப்படும் என்று சொன்னால் நீங்கள் ஆதி அன்பை விட்டுவிட்டீர்கள். ஆதி காலத்திலே கர்த்தருக்கு பிரியமில்லாதது என்று சொல்லி எல்லாவற்றையும் ஒதுக்கி தள்ளி வைத்திருந்த நீங்கள் மற்ற கிறிஸ்தவர்கள் செய்கிறார்களே என்று சொல்லி செய்ய துணிவீர்கள் என்று சொன்னால் ஆதி அன்பை விட்டுவிட்டீர்கள். பிரியமானவர்களே, அந்த உறவை நாம் சரி செய்து கொள்வோமா?
அன்பர்களே, ஒவ்வொரு நிகழ்ச்சி மூலமும் தேவன் உங்களோடு பேசுகிற காரியங்களை எங்களுக்கு உடனே எழுதி அனுப்புங்கள். நீங்கள் கடிதம் எழுதும் பொழுது உங்கள் முகவரியுடன் உங்கள் தொலைபேசி எண்ணையும் சேர்த்து எங்களுக்கு எழுதுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:13. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 115:13.